mobil fon aldınız. Tamam. ஸ்டேஜுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாக கடவுது என்று வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள், தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை என் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். விசேஷமாக கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு உங்கள் மத்தியில கடந்து வந்த சில சகோதரர் அவரும் நேற்றைய தினத்துல தொடர்பு கொண்டு திண்டுக்கல் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு தன்னுடைய அன்பு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்டார். அவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமான இந்த ஒரு நல்ல நாளில் இப்படிப்பட்ட ஒரு திருவியான சகோதர ஐக்கியத்துல நாம் இன்றைக்கு ஒரு குடும்பமாக வந்து கூடி வரோம். முகமுகமாக ஒருவரை சந்திக்கவும் தேவனுடைய திவ்யமான வார்த்தைகளை நாம் தியானிச்சு நம்மீதான தேவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் தேவன் ஒரு கிருபை செய்திருக்கிறார். தேவதேசி நாளத்தில் அநேக நன்றிகளை நாம் தாழ்மையில ஏறெடுத்துக் கொண்டு இந்த தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலம் பேசுகிற காரியங்களை கவனித்து அதை நாம் உள்வாங்கி அதன்படியே நம்முடைய பொருத்தனைகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய தினத்திலும் உங்கள் மத்தியில தியானிப்பதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு சிலுவையும் யுகம். இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்முடைய சிலுவையும் கர்த்தருடைய யுகம். நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசு தம்மை பின்பற்றி வர விரும்புகிறவர்களை பார்த்து இரண்டு வெவ்வேறு தருணத்துல இரண்டு வெவ்வேறு விதமான அழைப்பு கொடுத்தார், இன்விடேஷன். அதாவது தன்னுடைய உண்மை சீஷர்களை பார்த்து இரண்டு விதமான விண்ணப்பங்களை வைத்தார் அல்லது கேட்டுக்கொண்டார். அதுல முதல் தருணத்துல அவர் கேட்ட விஷயம் மத்தேயு 16:24 நாம பார்க்கிறோம். நாம ரொம்ப பரிச்சயமான வசனம். இது நல்ல பரிச்சயமான வசனம் நமக்கு. தன்னை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் பார்த்து கர்த்தர் இயேசு சொன்ன முதல் விஷயம், நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பினா நீங்க உங்களுடைய சிலுவைய எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாங்க. இது முதல் முறை முதல் தருணத்துல அவருடைய சீஷர்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் இயேசு கேட்டுக்கொண்ட விஷயம், அவங்க அவங்களுடைய சிலுவையை அவங்க எடுத்துட்டு வரணும். இன்னொரு தருணத்துல கர்த்தர் இயேசு சீஷர்கள் பார்த்து பேசும்போது மத்தேயு 11:29 வாசிக்கலாம்.
பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரெண்டாவது தருணம், ரெண்டாவது ஒரு வேண்டுதல் அல்லது விண்ணப்பம் தம்முடைய சீஷர்கள் கிட்ட. அது என்ன என்று பார்க்கும் போது, என்னுடைய முகத்தை உங்கள் மேல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்கள் கிட்ட கேட்டுக்கொண்ட இந்த இரண்டு விஷயம் தான் இன்றைய நம்முடைய தியானம். அவருடைய சீஷர்களாக இருக்க விரும்பிட்டவர்கள் கிட்ட பார்த்து, நீங்க என்னுடைய உண்மையான சீஷர்களா இருக்க விரும்பிட்டா, முதல் விஷயம் உங்களுடைய சிலுவைய நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் நீங்கள் எனக்கு சீஷரா இருக்க விரும்பிட்டா, உங்கள் சிலுவையை நீங்க எடுக்கிறது மாத்திரம் இல்ல, என் முகம் உங்க மேல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப உண்மையான கர்த்தருடைய சீஷர்கள், கர்த்தருடைய உண்மையான சீஷர்கள், அவங்க வாழ்க்கையில இந்த இரண்டு அடையாளங்களை சுமக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய தோள்கள் மேல பார்த்தோம்னா இந்த அடையாளம் இரண்டும் இருக்கும். ஒன்று அவங்களுடைய சொந்த சிலுவை, இன்னொன்று அவங்களதல்ல கர்த்தர் இயேசுனுடைய முகம். இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரியமான பெரிய ஒரு சாக்கியம் இந்த பரம அழைப்பு. அந்த அழைப்புல இன்னைக்கு இந்த யுகத்தினுடைய முடிவு நோக்கி வந்திருக்கிற காலத்துல நீங்க நான் கூட பங்கெடுத்துருக்கிறோம். அதன் மூலம் நம்மை நாமே எப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் என்றால், நாம் எல்லாம் கர்த்தர் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற அவருடைய உண்மையான சீஷர்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் போது நாம் சிந்திக்க வேணும். அப்போ தன்னுடைய சீஷர்கள் எடுக்கும்படி கர்த்தர் இயேசு கேட்டுக்கொண்ட இந்த இரண்டு அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கான். நான் கர்த்தர் இயேசுவை பின்பற்ற முடிவெடுத்து இன்று வரைக்கும் அவருடைய அடிச்சுவடுகளை நடந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லும் போது, அப்படி அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் என்னுடைய சிலுவையும் என்னுடைய மன்னிக்கணும் கர்த்தருடைய முகமும் என் மீது இருக்கிறா, ஒவ்வொரு நாளும் இது என் மேல சுமந்திருக்கிறா, இதுதான் நாம அங்க சிந்திக்க வேண்டும். உண்மையான சீஷர்கள் வாழ்க்கையில இந்த சிலுவையை சுமப்பதும் முகத்தை சுமப்பதும் காணப்படும். அல்லது இதை விளக்கமாக பேசினா, உண்மையான சீஷர்களுடைய வாழ்க்கையில சிலுவை சுமப்பது குறிக்கிற அனுபவங்கள் இருக்கும், முகம் சுமக்கிற அடையாளம் காண்பிக்கிற அனுபவங்களும் இருக்கும். So, cross bearing experiences, yoke bearing experience. சிலுவை சுமக்கிற அனுபவங்களும் நுகம் சுமக்கிற அனுபவங்களும் இரண்டும் சேர்ந்திருக்கும் உண்மை சீஷனுடைய வாழ்க்கையில. என்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இரண்டு அடையாளங்களை சுமக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, இல்லை என்றால் நாம் அறிய எப்படி பெற்றுக்கொள்வது என்பதுதான் நம்முடைய சிந்தனை. ஆனா இது நாம புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு அடையாளங்களுடைய விளக்கம் நாம நன்கு தெரிஞ்சுக்கணும். சிலுவைனா என்ன? அதுவும் கர்த்தர் சொல்லும் போது அது உங்க சிலுவை. அதே சமயத்துல நுகம்னா என்ன? அது அவர் சொல்ல போற அது என் நுகம். அப்ப இந்த சிலுவையும் நுகமும் அடையாளத்துல சொல்லப்பட்டிருக்கும் போது உண்மையிலேயே இதை சுமப்பது என்பது எவ்விதமான அனுபவங்களை குறிக்கிறது. முதல்ல நாம விளக்கம் பார்க்கும்போது சிலுவை, இப்போ சிலுவை என்று சொல்லும் பொழுது என்ன விளக்கம் நம்ம கொடுக்கலாம், எதை அடையாளப்படுத்துது? கரெக்ட், பாடுகள், உபத்திரவங்கள். ஆனா இதற்கு மேல ஒரு படி போய் நாம அதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கணும். ஏன்னா வார்த்தைகள், அடையாளங்கள், அதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப முக்கியம். அந்த அர்த்தம் வந்து ஆழமான அர்த்தத்தை போய் நம்ம பார்ப்பது இன்னும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மேலோட்டமா பார்க்கலாம். சிலுவை பாடுகள் அல்லது உபதிரவங்கள் என்று நம்ம சொன்னா மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான். ஆனா வசனம் வாசிக்கலாம், வசனத்துல சிலுவைனா என்ன என்று வசனத்துல கொடுக்கிற டெபினிஷன் விளக்கம் என்னன்னா மற்றையும் 16:24 வாசி. பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், சிலுவை எடுக்க முடியும். இப்போ சிலுவைக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் நாம இந்த வசனத்துல பாக்குறோம்னா செல்ஃப் டினயல், அதாவது தன்னைத்தான் வெறுத்தல் தான் உண்மையான சிலுவை. சிலுவைனா என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா சுயத்தை வெறுத்தல், தன்னைத்தான் வெறுத்தல். அப்புறம் நம்ம மற்ற சேர்த்து சொல்லணும், இந்த சுயத்தை வெறுப்பதின் மூலம், இந்த தன்னைத்தான் வெறுப்பதின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா பாடுகள், பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லைங்களா உபத்திரவங்கள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இதெல்லாமே அந்த அந்த சிலுவையினுடைய அனுபவங்கள். அப்போ சிலுவை என்று சொல்லும் போது இந்த சுயத்தை வெறுத்தல் என்பதுதான் மிகச்சரியான அர்த்தம், தன்னைத்தான் வெறுத்தல். ஆனா இன்னொரு தெளிவா நாம சொல்ல முயற்சிக்கணும், தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன, சுயத்தை வெறுக்கிறதுனா என்ன, எந்த விஷயத்துல, எந்த தருணத்துல, எந்த நோக்கத்துக்காக இது நமக்குள்ள நடக்கும். சுருக்கமா சொன்னா கர்த்தர் இயேசுவை பின்பற்ற முடிவெடுத்து இந்த வலியின் ஜீவனுக்குள்ள ஒப்பு கொடுத்தவங்க தேவனுடைய பரிசுத்த வாழ்ந்த அர்த்தம் என்னன்னா அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில ஜீவிக்கிறவர்கள், புது சிருஷ்டிகள். பாருங்க, இந்த புது சிருஷ்டிகள் கூட இந்த உலகத்துல சாதாரண மனிதர்கள் தான், மாம்சத்துல ஜீவிக்கிறவங்க தான். ஒரு புது சிருஷ்டிய ஒரு சாதாரண மனிதனா நாம பார்க்கும்போது, இந்த பூமியில ஜீவிக்கிற மனிதனாக பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு சில நியாயமான உரிமைகளை மாம்சத்துல தந்திருக்கிறார். அதாவது உலகத்தாருக்கு இருக்குது அந்த உரிமைகள், பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது அந்த உரிமைகள், அதே உரிமைகள் புது சிஷ்யா இருந்தும் மாம்சத்துல மனிதர்களாக பூமியிலேயே ஜீவிக்கிறதுனால அந்த உரிமைகள் நமக்கும் இருக்குது. அந்த உரிமைகளை அனுபவிப்பதின் மூலம் நம்ம பாவம் செய்யறதில்லை, அந்த உரிமைகளை அனுபவிப்பது பயன்படுத்துவது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. அது என்ன மாதிரியான உரிமைகள், உலகத்தாருக்கு இருக்கிறது தான், பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது தான், நமக்கும் இருக்குது. தேவனே அந்த உரிமைகள் கொடுத்திருக்கிறாரு, அதை அனுபவிப்பது தப்பே இல்லை. என்னென்ன உரிமைகள் நாம் சொல்லலாம்னா யதார்த்தமா பேசலாம், 3 வேளை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. கொஞ்சம் ஆரோக்கியமானதை சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஒரு குறைந்தது ஒரு 8 மணி நேரம் தூங்கணும், கண்டிப்பா உரிமை இது. நீங்க மனுஷங்க, நான் மனுஷன், இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா தூங்கணும், ரெஸ்ட் வேணும், தப்பே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப கரெக்ட். வேற என்னன்னா நாம சொல்லலாம், இந்த மாம்சத்துல நாம அனுபவிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமைகள் என்னென்ன சொல்லலாம், சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் நம்ம லிஸ்ட். கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும், கொஞ்சம் சுகமா இருக்கணும், கொஞ்சம் சௌகரியமா இருக்கணும், ரொம்ப இந்த மாம்சத்தை வருத்திக்க கூடாது, தேவையில்லாம தேவையில்லாத ஒரு இக்கத்துக்குள்ள இந்த சரீரத்தை நம்ம அனுமதிச்சிடக்கூடாது, ஏன்னா ஆபத்தாயிடும், நோய் வந்துடும், வீக் ஆயிடும், அது நான் சரீரம் விரும்புறது இல்லை. ஸோ இப்படி சொல்லிட்டு நியாயமா இந்த மாம்சத்துல மனிதர்களாக ஜீவிப்பதுக்கு தேவன் என்னென்னலாம் உரிமைகளை மனுஷங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அது புது சக்தியாக இருந்துட்டாலும் நமக்கும் அதெல்லாம் போதும், இதெல்லாம் தப்பு. ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதுதான் உடன்படிக்கை. அங்கதான் நிறைவேறிச்சு ஜனிப்பிக்கப்படுதல், அங்கதான் உருவாயிட்டோம் புது சக்தியா குழந்தைகளா. ஆனா பூரணம் அடைஞ்சு முழுமையடையணும், ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல மனிதர்களாக மாம்சத்துல இருந்தாலும் புது சக்திகள் தான். நம்ம எண்ணங்கள் என்னன்னா இருக்கும்னா, பிரதானமா தேவ சித்தம் செய்யணும், இதுதான். சோ இந்த சித்தம் தாங்கிட்டு இந்த பூமியில ஜீவிக்கிற புது சக்திகள் தேவனுடைய சித்தம் செய்யறோம், தேவனுக்கு ஊழியம் செய்யறோம், சத்தியத்துக்கு சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என்று பிரயாசங்கள் மேற்கொள்ளணுங்கிற சிந்தை தான் பிரதானமா இருக்கும் மனசு. தேவன் கர்த்தரேசு சத்தியம் சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு என்று தங்களை பலியாக அர்ப்பணிப்பதுல மிக முக்கிய கவனம் செலுத்துகிறவர்களாக இவர்கள் இருப்பான். அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கும் தருணங்கள்ல, நிறைய சமயங்கள்ல இந்த அருமையான சிந்தைக்கு இடையூறா அவங்களுடைய மாம்சம், அவங்களுடைய சுயம் என்ன பண்ணும்னா, அதனுடைய நியாயமான உரிமைகள், பாவம் இல்ல தப்பு இல்ல, தேவன் கொடுத்த நியாயமான உரிமைகளை எடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கும். போதும், நேரமாச்சு, பசிக்குது, சாப்பாடு சாப்பிடுங்க, போதும், ரொம்ப நேரம் விழிச்சிட்டீங்க, இதுக்கு மேல விழிச்சா உடம்புக்கு ஆபத்து, சீக்கிரம் தூங்கிடுங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து டிராவல் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்ப, தேவையில்லாம அதிகமான சுத்தாதீங்க, புரியுதுங்களா? இது மாதிரி இந்த ஊழியத்துல உண்மையாக நம்ம அர்ப்பணிக்கிற தருணங்கள்ல மாம்சம் அப்படி நியாயமான உரிமைகளை தூக்கிட்டு வந்து முன் வந்து நிற்கும். அதுதான் சுயம் வந்து நிக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம புது சக்தி சொல்வாங்க, இது கரெக்ட் தான், இது சரிதான், ஆனா இப்ப என்னால் அதுக்கு செஞ்சு வர முடியாது, நான் தேவனுடைய சித்தம் செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறேன். புரியுது எனக்கு பசி எடுக்குதுன்னு, ஆனா என்னால் இப்ப சாப்பிட முடியாது. புரியுது இந்த சாப்பாடு சாப்பிட முடியாத சாப்பாடுன்னு, ஆனா இதுதான் நான் சாப்பிடுவேன், சாப்பிடணும். புரியுது ரொம்ப அலுப்பு ஏற்பட்டுடுச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு, ஆனா இல்ல இந்த வேலையை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் கிடையாது, பரவாயில்ல, சரீரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கொஞ்சம் கஷ்டப்படும். இப்படி அந்த தேவ சித்தத்தை செய்வதில் நிறைவேற்றுவதில் சுயம் வந்து முன் நிற்கும் போது அதை கொஞ்சம் பொருட்படுத்தாம அதை கொஞ்சம் உதாசீனப்படுத்தி அதை பின்பு தள்ளுவோம் அப்படிங்களா, இதுக்கு பேர் தான் சுயம் வெறுக்கிறது. இப்படி நியாயமான உரிமைகளுக்காகவே சுயம் வந்துச்சு, ஆனா அதை நீங்க வெறுத்தீங்க என்கிறதுனால உங்கள் சரீரத்துக்கு வலிக்கும், வேதனை இருக்கும், அதுக்கு சில ஏக்கம் வரும், அதுக்கு சில பரிதவிப்பு வரும். நான் ரொம்ப சிம்பிளா டச் பண்ணேன், வெறும் பிசிக்கல் மத்தி, அதாவது சரீர பிரகாரமான உணர்வுகள் பத்தி மாத்திரம் தான் இப்ப சொன்னேன். ஆனா இது சிந்தையிலே கூட எடுக்கணும். நிறைய சமயங்கள தேவ சித்தம் செய்யணுங்கிற விஷயத்துல உங்கள் நல்ல பேரு கெட்டு போகும், உங்களை நேசிச்சவர்கள் மத்தியில நீங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவீங்க, உங்க சுயம் அனுமதிக்காது, நீங்க சரியா செஞ்சீங்க, நீங்க நீதிக்கு நின்னீங்க, போய் நில்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா அப்போ புது சக்தி சொல்லும், இல்ல பரவாயில்ல, இதுதான் தேவன் அனுமதிச்சிருக்கிறார், இதன் மத்தியில நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்துல சரீரத்திலையும் இருதயத்திலையும் சிந்தையிலையும் சுயத்தை நாம வெறுத்து அதனால வாங்குறோம் பாருங்க, வலி, வேதனை, துன்பங்கள், இன்னல்கள், போராட்டங்கள், இதெல்லாம் சொல்லலாம் சிலுவை. இப்படி சுயத்தை வெறுத்து அனுபவிக்கிற அனுபவங்கள் தான் சிலுவை சுமக்கிற அனுபவங்கள். கர்த்தரே சொல்லாக சொன்னார், நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பிட்டார், உங்கள் சிலுவை எடுத்து உங்க கோல் மேல் வச்சுட்டு என்னை பின்பற்றி அப்படின்னா, இந்த மாதிரி சுயத்தை வெறுத்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களோடு அனுதினம் என்னை பின்பற்றி வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, சங்கீதம் 55 வலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில், இதுக்கு பேர் தான் என்னன்னா பலி ஆகிறது, பலி ஆகிறது, பலி கொடுப்பது, சாக்ரிஃபைசிங், சாக்ரிஃபைஸ். அல்லது இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, அப்போஸ்தலர் பவுலினுடைய வார்த்தைகள் 1 Corinthians 15:31 வாசிங்க, இல்ல நான் அனுதினமும் சாகிறேன். பாருங்க இதுக்கு பேர் என்னன்னா அனுதினமும் சாதல், அனுதினமும் மறிக்கிறது. அப்போ பாருங்க இந்த சிலுவை என்று சொன்னா சுயத்தை வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய நியாயமான உரிமைகளை பலி செலுத்தி அனுதினமும் ஒரு விதமான மரணத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போறது, கொஞ்சம் கொஞ்சமா இது இந்த விளக்கம் நாம கொடுக்கலாம் அந்த சிலுவை அப்படின்னா என்ன என்று சகோதரி. அப்போ இந்த சிலுவை சுமக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பது அப்போ கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தை. இது கர்த்தர் இயேசு வாழ்க்கையில இருந்துச்சானா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவரு லூக்கால சொல்லும் போது சொல்லுவாரு, நரிகளுக்கு ஆமா, பறவைகளுக்கு எல்லா இருக்கோடுகள் இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கு அது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லிட்டார். ஆனா அவர் வாழ்க்கையில சிலுவை சுமக்கிற அனுபவம் எப்படிங்கறத அழகாக விளக்கி காண்பிக்குது. அப்படின்னா தன்னுடைய அடிப்படை தேவைகளை கவனத்தோடு கவனிப்பதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லை, அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு நேரம் இல்லை. அது வெறும் உறக்கம்ங்கிற தோணியில அவர் சொல்லியிருக்கார், அது உறக்கம் அல்லது ஒரு இடம்ங்கிற, ஆனா அது அவர் வாழ்க்கையை முழுக்கவே. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அந்த 3.5 வருஷங்கள்? கண்டிப்பா அது சரீர பிரகாரமா எடுத்துட்டா ஆகாரம் எடுத்துக்கொள்ளுகிறதுல, ஓய்வு எடுத்துக்கொள்வதுல, தன்னுடைய சரீரத்துக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பயணத்துல தன்னை உட்படுத்திக் கொள்வது, எல்லா விஷயத்திலயும் அவருக்கு அந்த வாய்ப்பே அது கிடையாது. ஆனா 3.5 வருஷம் அவருடைய சிந்தை எப்படித்தான் இருந்திருக்கணும்னா, நான் என் தேவனுடைய சித்தம் செய்யணும் அப்படித்தான் சொல்லிட்டு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், அது செய்து முடிக்கணும். அது செய்து நிறைவேற்றி முடிக்கிற விஷயத்துல சுயத்துக்கு நான் அவகாசம் கொடுத்துருக்கு, எனக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் அந்த ஒரு சுயம் இருக்கிற விஷயம், சிலுவை சுமக்கிற அனுபவம். அப்போஸ்தலன் பவுல் நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. இந்த சிலுவை சுமக்கிற அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் அநேகம் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் பார்க்கலாம், சிலுவை சுமக்கிற அனுபவங்கள், சுயத்த வெறுத்து இந்த மாதிரி கஷ்டங்களுக்குள்ள போறது மனதளவிலையும் சரீர பிரகாரமாகும் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் கிட்ட கேட்டா அவரு 2 கொரிந்தியர் 4:10 சொல்றார். ஒருவேளை சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில சிலுவை இருக்கு என்று மனசு சொல்லுச்சுன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது 1-2 அனுபவங்களை நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில. ஒருவேளை இந்த லிஸ்ட்ல இருக்கிற அனுபவங்கள் எதுவுமே உங்க வாழ்க்கையில இல்லைன்னா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில சிலுவை இருக்கு நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா சிலுவை இருக்கு. இந்த அனுபவங்கள்ல ஒண்ணுமே இல்லாட்டி உங்க வாழ்க்கையில சிலுவையே இல்லை என்று உங்களுக்கு இந்த அழைப்பே இன்னும் புரியல. அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கோம். ஆனா வாசிப்போம், கண்டிப்பா இருக்கு நம்ம வாழ்க்கையில. அதுக்கு நன்றி சொல்லணும் தேவனுக்கு. வாசிப்போம், பெரிய லிஸ்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தேவ சித்தம் செய்வதுல தன்னுடைய சுயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காம அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாம அதை வெறுத்ததினால இந்த அனுபவங்களுக்குள்ள எல்லாம் அவர் போயிருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அனுபவங்கள் பார்த்தா. இதுல பெரும்பான்மையான அனுபவங்கள் மனசோடு சம்பந்தப்பட்ட விஷயம், புரியுதுங்களா? மென்டல் சஃபரிங் அப்படின்னா மனதளவில் அவர் பட்ட பாடுகள் தான் இந்த லிஸ்ட்ல ரொம்ப அதிகம் இருக்கும். சரீர பிரகாரமா அவர் பட்டது கொஞ்சம் இருக்கும், பசியில வேதனையில பயணத்துல நிறைய சொல்லுவார். ஆனா மனதளவுல அவர் வாங்கிருக்கிறார் பாருங்க, அத அந்த ஒவ்வொரு அனுபவமே என்னன்னா சுயம் வெறுக்கும் போது வரும். ஒருவேளை இந்த அனுபவங்கள்ல கண்டிப்பா ஒன்று சில நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு அடையாளம். அதனால நம்ம பலப்படலாம், கொஞ்சம் உற்சாகப்படலாம், கொஞ்சம் நம்பிக்கை கொள்ளலாம். கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கையில என் மேல சிலுவை இருக்குது, ஆனா ரொம்ப அதிகமா இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். இப்பதான் ஒண்ணு ரெண்டு தென்படுது அப்படின்னா இன்னும் நீங்க முன்னேறணும், இன்னும் அதிகமா பயணம் செய்யணும், இன்னும் அந்த அனுபவங்களுக்குள்ள தாமாக போய் உங்களை அதிகமாக உட்படுத்திக் கொள்ளணும். ஒருவேளை ஒன்றுமே காணப்படலைன்னா நீங்க இனிமேல் ரொம்ப சீரியஸா சிந்திக்கணும் உங்களுடைய வாழ்க்கை. இப்ப இதுதான் சிலுவை சகோதரர் சகோதரிக்கு. இப்ப இது கர்த்தர் இயேசு சுமக்க வேண்டும் என்று அங்க கேட்டுக்கொண்டார். அடுத்த அடையாளம் பார்த்தோம்னா நுகம். நுகம் என்று சொன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன காட்சி மனசுக்கு வருது? என்ன காட்சி மனசுக்கு வருது? நுகம். உங்க மனசுக்கு வந்த காட்சி என் காதுக்கு வரணும், இல்லாட்டி என்னால் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். நுகம், நுகம் சும்மா நுகம்ங்கிற வார்த்தை கேட்டா பலிச்சு என்ன வரும்? மாடுகள், மாடுகள். எத்தனை மாடுகள்? அதாவது இரண்டு மாடுகள், அது மேல ஒரு பெரிய கட்டை, அந்த கட்டைக்கு கீழே அந்த இரண்டு மாடுகளும் ஒன்றாக இணைக்கப்படும். நுகம் என்று சொல்லும் பொழுது அந்த கட்டையை தான் நுகம் நாம் சொல்றோம். ஏன் மாடுகள் மேல நுகம் வைக்கிறோம் பாருங்க? அது ஒரு பாரத்தை, அது என்ன பாரமா இருக்கலாம், எந்த பாரமா வேணா இருக்கலாம். அது ஒரு வண்டியா இருக்கலாம், அது ஒரு ஏர் கூட்டுவதற்காக இருக்கலாம். அப்போ இரண்டு மாடுகளை ஒரு நுகத்துக்கு கீழே இணைப்பது என்று சொல்லும் போது என்ன நோக்கம் அங்க நிறைவேறும்? அது இன்னொரு பயன்பாடு, அது ஒரே பார்வையில போறது. சரி, ஓகே. இப்படி நுகத்துக்கு கீழே அந்த மாடுகள் இணைக்கப்படுவதன் மூலம் என்ன நிறைவேறுதான்? ஏதோ ஒரு வேலை அங்க நடக்கும். பாருங்க, ஏதோ ஒரு வேலை நடக்கும். ஒன்னே எஜமானுடைய வண்டியை இழுக்கலாம், அல்லது ஒரு நிலத்தை அந்த மாடுகள் என்ன பண்ணலாம், உழுகலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் நுகம் என்று மாடுகள் மேல வைப்பது என்னன்னா அந்த நுகத்தை கொண்டுதான் ஏதாவது ஒரு விதமான வேலைய அந்த நுகத்தை தங்கள் மேல சுமத்தின எஜமானுக்காக அந்த மாடுகள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சோ நுகம்னால என்ன அர்த்தம் வருது? இது நுகம், நுகம்னா இது லிட்ரல் மீனிங், சொல்லர்த்தமா இதுதான் நுகம். அப்போ இந்த நுகம் நம்ம வாழ்க்கையில எதை குறிக்கணும்? ஆவிக்குரிய விதத்துலனா ஊழியம், வேலை, பிரயாசம். கத்திரேசு சொல்றார், அது உங்களது இல்ல, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா அது கர்த்தர் இயேசு ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு வேலை, ஒரு ஊழியம், ஒரு பிரயாசம் அவருடைய முதலாம் வருகின் போது. பின்பு அவர் தன்னுடைய சீஷர்கள் பார்த்து சொல்றாங்க, நீங்க என்னுடைய சீஷன்னா நான் ஆரம்பிச்சிருக்கிற வேலையில, நான் எடுத்திருக்கிற பிரயாசத்துல, நான் துவங்கி இருக்கிற என்னுடைய ஊழியத்துல உங்களை என்ன பண்ணுங்க, என்னோட இணைத்து கொள்ளுங்க. சோ நுகம் குறிக்கணும் சர்வீட்யூட், அப்படின்னா ஊழியம், பிரயாசங்கள், வேலை. ரொம்ப அருமையா சொல்றாங்க, என்னுடைய முகத்தை உங்கள் மேல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நான் துவங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரயாசம், ஊழியம், அதுல உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. கத்ரேசு என்ன விதமான ஊழியம், பிரயாசம், வேலை ஆரம்பிச்சார் என்று கேட்டா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவித்து ராஜ்யத்தின் புத்திரர்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த உலகத்துல இருந்தும் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கும், அவருடைய நாட்கள்ல யூதர்கள் மத்தியில இருக்கும். ஆனா சுவிசேஷம் போக போக அது எப்படி எல்லாம் மாறுச்சுனா கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்தே எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலம் சுவிசேஷ யுகத்தினுடைய சபையை கர்த்தரிடத்துல கூட்டி சேர்க்கிற வேலை ரொம்ப வல்லமையா போகுது. கர்த்தரேசு இந்த இன்விடேஷன் கொடுத்த உடனே ஒரு 12 பேர் ரெக்ரூட் ஆனா, அப்படின்னா உடனே அந்த பணியில அவரோடு இணைஞ்சான். பின்பு கொஞ்சம் பேரு, அப்புறம் கொஞ்சம் பேரு, 2000 வருஷமா இந்த ஒரு பணியில வேலையில அநேகர் தங்களை கர்த்தர் இயேசுவோடு கூட இணைத்து கொண்டவங்களா இருக்காங்க. பரிசுத்தவான் இன்னைக்கு நீங்க தான் அந்த வாய்ப்பு தந்தாங்க. ஒருவேளை கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது இது நாம் செய்யணும். ஆனா இந்த நுகம் சுமக்கும் போது சில விஷயம் மனதில் வைக்கணும். பாருங்க, இப்போ நுகம் என்று கேட்டா மாடுகள் நுகம் அது வருது ஞாபகத்துக்கு. ஆனா ஒரு 600-700 வருஷம் முன்னாடி இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டோம்னா நுகம் அப்படின்னு சொன்னா அது யார் மேல கூட சுமத்துனாங்க? மனுஷங்க மேல சுமத்துனாங்க. இப்ப மனுஷங்கள் மேல நுகம் சுமத்தப்பட்டுச்சு என்ன அர்த்தம்னா அவர்கள் நுகம் சுமத்தினவர்க்கு அடிமைகள். அப்படின்னா தங்களுக்கு என்று எந்த விதமான சுய விருப்பமு நோக்கமு ஒன்னும் கிடையாது. அப்புறம் தங்கள் மேல நுகத்தை தங்கள் எஜமானி எதுக்காக சுமத்திட்டாரோ அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்குமே அவங்க வேற எதை பத்தியும் சிந்திக்க மாட்டோம். இதுதான் அந்த காலத்துல நுகம் சுமந்துட்ட அடிமைகளுடைய ஒரு நிலை. வேதத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய நுகம் இருக்குது. அதுல சில நுகம் நாம எடுக்கலாம், சில நுகம் எடுக்கவே கூடாது, சில நுகம் எடுத்தே ஆகும். வசனம் வாசிங்க, புலம்பல் 1:14. புலம்பல் 1:14. என் பாதகங்களின் நுகம், இங்க ஒரு நுகம் இருக்கு பாருங்க, கவனிங்க. இங்க நுகம் வந்து என்ன சொல்றாரு? பாதகங்கள் அப்படின்னா என்ன? பாதகங்கள், பாதகம் என்பது ஒரு நுகமா நம்ம மேல இருக்கலாம். அதனால பாதகம், பாதகம்னா சொல்லுங்க, புரியல? ஓ அதாவது தேவனுடைய கற்பனைகள் மீறி அதுக்குள்ள இருக்கிற சூழல். அப்படின்னா என்னன்னா தேவனுடைய கட்டளைகளை மீறி தீமை செய்வது உங்களை பாதகத்துக்குள்ள வழி நடத்தும். அந்த நுகம் இருக்குது. அப்படின்னா இப்படியாக தேவனுடைய கற்பனைகளை மீறி பாதகம் என்கிற நுகத்தை எடுக்கிறதுக்குள்ள நீங்க போகாதீங்க. ஏன்னா இந்த முகமே எதன் மூலம் வருதுன்னா தேவனுடைய கற்பனைகளை மீறுவதின் மூலம் வருது. அப்படி மீறி இந்த பாதகம் என்கிற நுகம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நுகத்தின் மூலம் நீங்க எதுக்குதான் ஊழியம் செய்வீங்கன்னா பாவத்துக்கு, மரணத்துக்கு, சாத்தானுக்கு ஊழியம் செய்யலாம். இப்ப இந்த முகம் இருக்கு பைபிள்ல, எடுக்கூடாது, எடுக்காதீங்க, எடுக்கூடாது. அதே போல எசேக்கியேல் 30:18 பார்த்தா எகிப்தினுடைய நுகம் இருக்குது. எகிப்து பைபிள்ல எது கிடையாது? உலகம். சோ உலகம் வந்து சில நுகம் நம்ம மேல சுமத்தும். அப்படின்னா சில நுகங்கள் நம்ம எடுக்கலாம், எடுத்தோம்னா உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கும். அந்த நுகம் கூட எடுக்காதீங்க, நம்ம எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வேதத்துல காணப்படுகிற நுகம், ஆனா இது நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா பாவத்துக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக அங்க நாம் இருக்கோம். அதனால இது தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்துல புலம்பல் 3:27 பாத்தீங்கன்னா தன் இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. வசனம் வாசிப்போம். அப்போ ஒரு நுகம் இருக்குது, அது சுமக்கலாம் என்று தேவனே அவருடைய வார்த்தையில சொல்றார். ஆனா சுமக்க வேண்டிய காலம் வந்து என்னது? இளம் பிராயத்துல. அது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு இளம் பிராயத்துல நியாயமா நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில பொறுப்புகள் கடமைகளை குறிக்குது. படிக்கலாம், சில நல்ல திறமைகளை குணநலங்களை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். தப்பு இல்ல, அது உங்களை ஒரு பூரண மனுஷன் ஆகும். அதெல்லாம் பரவாயில்ல. அது வாலிப பிராயத்துக்கே உள்ள சில நுகங்கள். அந்த பிராயத்துல அந்த மாதிரி சில பிரயாசங்கள் முயற்சிகள் நீங்க எடுப்பது வந்து உங்களுக்கு நல்லது தான், தப்பு கிடையாது. அதே போல 2 கொரிந்தியர் 6:14 வசனம் வாசிங்க. இங்க ஒரு நுகம் பத்தி பேசப்படும் போது இந்த நுகம் எடுக்கலாம், ஆனா கேர்ஃபுல்லா எடுக்கணும். இது என்ன விஷயம் பேசுறாதீங்க? அவிசுவாசிகளோட எதுல? நீங்களும் அடையாள பாஷையிலே பேசுறீங்க. அடையாள பாஷையில் இருக்கிறதுக்கு நான் அர்த்தம் கேட்கிறேன். இது என்ன என்ன டாபிக் பேசிட்டு இருக்காரு? திருமண விஷயம் பத்தி பேசுறாரு. திருமணம் ஒரு முகம், எல்லாரும் எடுத்துக்கிறோம், எடுக்கலாம் தாராளமா, நல்லது, ஆசீர்வாதம், தப்பே கிடையாது. புது சிஷ்டிகள், புது சிஷ்டிகளுக்கு கூட. ஆனா ஒரே விஷயம், நீங்கள் புது சிஷ்டியா இருந்துட்டா திருமணம் என்ற முகத்துக்குள்ள போகும்போது பாருங்க, கூட இன்னொருத்தர் இணையுவாங்க, அவங்க யாருன்னு, அவங்க விசுவாசியா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது சிஷ்டியா இல்லையா மாத்திரம் பாரு. புது சிஷ்டிகள் இந்த நுகம், திருமணம் என்ற நுகம் சுமப்பது ஆரோக்கியம், நல்லது, தேவன் ஆசீர்வதிப்பாங்க, அவசியம் அது. ஆனா பார்க்கணும், நீங்கள் திருமண பந்தத்துல யாரோடு இணைகிறீங்க? நீங்க சகோதரனா இருந்தா சகோதரி புது சிஷ்டியா, நீங்க சகோதரியா இருந்தா சகோதரன் புது சிஷ்டியா, உங்களுக்கு ஏற்றவரா, நீங்க பார்க்கணும். ஆனா இது செய்யலாம் தப்பு இல்லை. இப்போ ரெண்டு நுகம் பாக்குறோம், எடுக்கக்கூடாது. ரெண்டு நுகம் பார்க்கலாம், எடுக்கலாம். ஆனா எடுத்தே ஆக வேண்டிய நுகம் தான் நம்ம டாபிக்ல பாக்குறோம். கிறிஸ்துவின் கர்த்தரே சொன்னாங்க, என் முகம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்ன சொன்னானா, முகத்திலேயே சிறந்த முகம் கர்த்தரே சொல்லிட்டு அந்த முகம் என்னன்னா, அவருடைய ஊழியத்துல பிரயாசத்துல வேலையில நம்மை நாம் நினைச்சு கொள்றது, ராஜ்யத்தின் புத்திரர்களை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினால கர்த்தரிடத்துல ஒன்று சேர்க்கறதுக்காக நாம் ஏறெடுக்கக்கூடிய எந்த விதமான பிரயாசமும் அருமையான முகம் அது, நாம சுமக்கலாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், சில முகம் நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கலாம். ஏன்னா அப்படியே பேசிட்டு போனா அப்படியே பேசிட்டு போன மாதிரிதான் இருக்கும். பிராக்டிக்கலா அப்ளிகேஷன் பண்ணணும், என்னென்ன முகம் நாம் எடுக்கலாம். முகம்னா என்ன மறுபடியும்? ஊழியம், ராஜ்யத்தின் வேலைகள், பிரயாசங்கள். சொல்லுங்க, இப்ப என்ன ஊழியங்கள், என்ன ராஜ்யத்தின் வேலை, என்ன பிரயாசங்கள் நாம் எடுக்கலாம் புது சிஷ்டியா? என்ன எடுக்கணுங்கிறதுக்காக இந்த வசனம் இருக்குது, இந்த விளக்கம் நாம தருகிறோம். என்ன என்ன ஊழியம் செய்யலாம்? ஏன்னா கடைசியில யோசிக்கணும், என் மேல சிலுவை இருக்குதா, என் மேல நுகம், என்னென்ன நுகம் நாம எடுக்கலாம்? எனக்கு வந்து பிராக்டிக்கலா பதில் சொல்லுங்க. அப்படின்னா நுகம்னா என்ன சொல்லிட்டோம், நுகம்னா என்ன? ஒரு பாடம் நாம எடுக்கிறோம்னா அந்த பாடம் வந்து நமக்குள்ள போய் ஏதோ சில விஷயங்களை உணர்த்தி ஏதோ சில விஷயங்களை செய்வதுக்கு தூண்டும், அதுக்கு அனுமதிக்கணும், அப்புறம் அந்த விஷயத்தை செய்யணும். அதனால தான் அப்படியே பேசிட்டு போயிடாரு படிக்கு, அது உள்ள போய் வேறு ஊன்றுதா, அது எந்த அளவுக்கு போதும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி நம்ம கேட்கணும். அப்போ பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சிலுவை கே நான் கேட்டிருக்கணும், நான் கேட்கல. சரி, இப்ப அதுவும் சேர்த்தே கேட்கறேன், நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாதிரி சிலுவை சுமக்கிற அனுபவம் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு? நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாதிரி நுக சுமக்கிற அனுபவங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சொல்லுங்க. ரெண்டு சொல்லுங்க, அதுதான் எந்த வேலையிலன்னு கேக்குற, அது கொஞ்சம் சொல்லுங்களேன், வேலைகளை எக்ஸாம்பிளா சொல்லுங்க. பொருளாதாரத்துல என்ன பண்ணுவீங்க? சகோதரர்களுக்கு செய்யலாம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதார விஷயங்களை நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்று நம்ம பார்க்கும் போது அவர்கள் நம்ம இடத்துல பார்த்து நம்ம இடத்துல வந்து விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னமே போய் கரெக்ட், அதுதான் ஒரு ஊழியம். இது மாதிரி ஒன்று ரெண்டு சொல்லுங்கன்னு சொன்னேன், எடுத்த உடனே இதுதான் வந்துருச்சா, வேற எதுவுமே வரலையா, வேற என்ன அருமையான வாய்ப்பே இல்லையா, வேற வாய்ப்பே இல்லையா, ஆரம்பிச்சதே அருமையா ஆரம்பிச்சு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது கூட வரும், சகோதரர்களுக்காக, அவங்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக, அவங்கள் பலத்துக்காக, அவர்கள் சோதனையில ஜெயம் கொள்வதற்காக, பலகீனங்களை மேற்கொள்வதற்காக வெறும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினம் ஏறெடுத்தா கண்டிப்பா நீங்க முகம் சுமக்கிறீங்க. ஏன்னா அது கர்த்தர் ஆரம்பிச்ச வேலை நிறைவேறுங்கிறதுல ஒரு முக்கியமான பாகம், அதுக்குன்னு ஒரு வகுப்பார் இருந்தால் மாத்திரமே அது நிறைவு, கண்டிப்பா அது ஒரு நல்ல பணம். வேற என்னென்ன சொல்லலாம்? பெரிஸ்தெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க பாருங்க, அது இதுதான், இது பிராக்டிக்கலா நான் கேக்குறதுன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீங்க சொல்லிதான் நல்லது. அறுவடையின் ஊழியம் கண்டிப்பா முகம். அதுதான் சிஸ்டர் சொன்னது, சுவிசேஷம் பெற்றுக்கொண்டோம். இதை வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கேட்கிற காதுள்ளவர்கள் மத்தியில போய் நாம சொல்லணும். இது முயற்சி திட்டீங்கன்னா நிறைய வேலை நீங்க செய்ய வேண்டி இருக்கும். நீங்க படிக்க வேணும், நீங்க தியானிக்கணும், உங்களை பரிசுத்தமா காத்துக்கணும், அதுக்காக சரீர பிரயாசம் போடணும், நேரம் செலவழிக்கணும், எல்லாம் நீங்க செய்யணும். அதெல்லாம் கிளீனா முக சுமக்கிற அனுபவம். அப்புறம் பாருங்க, இது ஒரு பரிசுத்தவான்களுடைய கூடுதை. நீங்க பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கான முயற்சி போதும், எடிபிகேஷன். இந்த வேலையில உங்களை ஈடுபடுத்தி கொண்டா குட், அது முகம், கண்டிப்பா முகம். சிலர் வராம, சிலர் இத அரேஞ்ச் பண்ணாம, சிலர் அதை ஒழுங்கு பண்ணாம இந்த கூடுகை நடக்காது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனா செய்தவர்கள் தேவனுக்காக, சித்துக்காக, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக செய்துட்டாங்க. அவர்கள் செய்த விஷயம் பிரயாசம் முகம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. சோ இது நல்லது. ஒருத்தர் வந்து யாராவது இப்படி பேசணும், அதுக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கணும், கண்டிப்பா. அல்லது சகோதர சகோதரிகளுடைய தேவைகள், அவங்களுடைய குறைவுகள், அவங்களுடைய தாழ்மையான நேரங்கள்ல நேரிலேயே போய் சந்திக்கிறது, அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள், உற்சாகப்படுத்துதல், பலப்படுத்துதல், அவர்களுடைய கஷ்டங்கள்ல அவங்களோட சும்மா இருக்கிறது. ஏன்னா அவங்களை அதை பகிர்ந்து கொள்ளுவாங்க, அவங்களுக்கு பாரம் கம்மியாகும் செய்யறது, கண்டிப்பா அது முகம். நம்ம கேஷுவல் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை, சரி எக்ஸ்பிளிஷால சந்திக்கிறோம், பேசுறோம், சந்தோஷமா இருக்கிறோம், கன்வென்ஷன்ல அறுவடை வேலையில இல்ல, பர்சனலா தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு சகோதரங்கள் என்ன மாதிரி நிலையில இருக்கிறான், அவங்களுக்கு என்ன செய்யலாம், நான் அவங்களுடைய நோய்வாய்ப்பட்ட நிலையில அவங்களுக்கு நான் என்ன செய்யலாம், அவர்கள் கொஞ்சம் குன்றி போய் இருக்கிற காலத்துல அவங்களுக்கு நான் என்ன, நான் என்ன செய்யலாம், நேரம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம், செய்யலாம். நமக்கு இந்த மாதிரி ஊழியங்கள் ரொம்ப இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்போ சிலுவை எடுக்கணும், முகம் சுமக்கணும் என்று சொல்லி வார்த்தைகள் பேசும் பொழுது ஒருவேளை இவைகளைத்தான் கர்த்தர் இயேசு அங்க அடையாளத்துல அங்க சொல்றான். ஆனா சிலுவை என்று சொல்லும் போது அது நிறைய தியாகங்கள் குறிக்கு. இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்வதற்கு அவசியமான தியாகங்கள், அந்த தியாகங்கள்ல நிறைய வலி இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வலி என்று சொன்னாலே அது என்னதான் வலின்னு சொல்லணும், என்னதான் வலின்னு சொல்ல முடியும். எதுல வலி இருக்குதோ அதுக்கு பேர் தான் வலி. வலிக்கவே இல்லை அப்படின்னா அது என்னவே இல்லை. வலிக்கணும், பெயின் இருக்கணும், கஷ்டம் இருக்கணும், வேதனை இருக்கணும், சகிக்க முடியாது, ஆனா சகிக்க முயற்சித்துட்டு போகிற சூழல்கள் தான் வலி தியாகங்கள். ரெண்டுமே இருக்கணும் நம்மளுடைய வெறும் இலக்கன்றா நம்ம இருக்கிறோம். சகோதர சகோதரியில கர்த்தர் இயேசு அவருடைய உண்மை சீஷர்கள் பார்த்து கேட்கும்போது இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய அனுபவங்களும் முகத்தை எடுத்துக்கொள்ளுகிற அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். நீங்க என்னுடைய உண்மையான சீஷர்கள் தான், இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்வீங்க. இன்னைக்கு நம்மை நாம சிந்திச்சு பார்த்து எந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கிறோம் என்று நாம் பரிசோதனை பண்ணினா எந்த அளவுக்கு இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைய நிரப்பி இருக்குது, முழுக்க நிரப்பி இருக்குதா, ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்ல பாதையில நல்ல ரீதியில முன்னேறி கொண்டிருக்கிறீங்க. இருக்கு ஆனா அவ்வளோ இல்லை, இன்னும் முன்னேற வேணும். இல்லவே இல்லை, நீங்க இன்னும் புரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. புரிஞ்சுட்டேன் ஆனாலும் மனசு இல்லை. ஒருவேளை நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழல் கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பேசும்போது எந்த ஒரு சகோதரன் மூலமா தேவன் உணர்த்தும் போது கண்டிப்பா மனசு புரியாமலாம் இருக்கா, நீங்க உட்கார முடியாது, புரிஞ்சிடும். நிறைய சமயங்கள் எதுவும் வராது, மனசு வராது, தைரியம் வராது, ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு கூட மனசங்க வரும். அப்போ இது ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம்னா இரண்டையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கறது செய்வோம். சிலுவை முகம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். மேற்கொண்டு இந்த இரண்டு விஷயங்களை நம்ம நன்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும். ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்போதுமே ரெண்டு விஷயம் கிடைக்கும், இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் கிடைக்கும், அப்புறம் இரண்டுக்கும் உள்ள வேற்றுமைகள் கிடைக்கும். ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, பாருங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சிலுவை சுமக்கிற அனுபவம், சுயம் வெறுத்து அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், முகம் சுமக்கிற அனுபவங்கள், தேவனுடைய ஊழியத்தை அவருடைய பரிசுத்தவான்களுக்காக நிறைவேற்றுகிற பிரயாசங்கள், ரெண்டு அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா என்ன தெரியுது, ஒற்றுமை. முதல் ஒற்றுமை என்ன சொல்லலாம், ரெண்டுமே ஆவிக்குரிய விஷயம். ரெண்டுமே உங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவைகள். கொஞ்சம் கூட மாம்சத்துக்கும் உரியது அல்ல. ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் சந்தோஷம் தான் வர வைக்கு. ஆமா, அப்ப நீங்க ஸ்பிரிச்சுவல்னா நீங்க ஆவிக்குரியவர்கள்னா ரெண்டுமே இருக்கிறது. அது கூட ஒரு நல்ல நிரூபணம் தான். அல்லது வேற என்ன சொல்லலாம், நீங்க நுகம் பண்ணிக்கணும், நீங்க சிலுவை எடுக்கணும்னாலும் நுகம் எடுக்கணும்னாலும் உலகத்தாரா இருந்தா இருக்க முடியாது. பெயர் கிறிஸ்தவரா இருந்தா என்ன பண்ண முடியாது, யாரா இருந்தா மாத்திரம்தான் இருக்க முடியும். ஒரு விசேஷமான அழைக்கப்பட்ட வகுப்பாருக்குள்ள நீங்க இடம் பெற்றிருந்தா மாத்திரமே இந்த அடையாளங்கள் நீங்க என்ன பண்ண முடியும். பாருங்க, இது ரொம்ப, இது வந்து என்ன காமிக்குதுன்னா, இது புரியும்போதான் நம்ம ரொம்ப விசேஷமானவங்கன்றதே தெரியும். ஆமாம், சிலுவையும் முகமும் விசேஷமாக அழைக்கப்பட்ட வகுப்பாருக்கு தான் என்று சொன்னோம்னா, அப்ப அந்த சிலுவை அந்த முகம் இருந்துச்சுன்னா நீங்களே விசேஷமானவன். நீங்க சாதாரண வாழ் கிடையாது. தேவன் பார்வையில் நீங்க உலகத்தார் மாதிரி இல்ல, நீங்க பெயர் கிறிஸ்தவர்கள் மாதிரி கிடையாது. ஸ்பெஷலி கால்டோன்ல விசேஷமாக அழைத்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பா அவங்களுக்கு தான் இது போதும். இது ரொம்ப பெரிய விஷயம் சகோதர சகோதரர். எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் புரியும். அதாவது தேவ சித்தம் செய்கிற விஷயத்துக்காக என்னுடைய சுய சித்தத்தை நான் தியாகம் பண்ணி ஒரு விசேஷ வகுப்புல இடம் தரலாம். எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள், அல்லது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், இந்த பூமியில எனக்கு இருக்கிற பொறுப்பு கடமை வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவன் இந்த பூமியில நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு பிரயாசத்துல என்னுடைய ஒரு சிறு பங்கை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னை இணைச்சிருக்கிறேன், அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும் வேற இன்னைக்கு நீங்க நான் அந்த வாய்ப்பு இருந்தா பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் கிடையாது, உங்களுக்கு எனக்கு தான். இன்னொரு ஒற்றுமை என்ன சொல்லலாம்னா, ரெண்டுமே நீங்க சுமக்கிறவரா இருந்தா எப்படித்தான் சுமக்க முடியும்னா, நீங்களாக முன் வந்து நீங்களாக எடுத்து உங்கள் தோல் மேல என்ன பண்ணணும் வைக்கணும். நான் வந்து சொல்ல முடியாது, சிஸ்டர் எடுத்தீங்களா, கொஞ்சம் எடுங்க, என்னங்க உங்க சிலுவை எடுங்க, உங்கள் நுகம் எடுங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து உங்களுக்கு கம்பல் பண்ண முடியாது. நீங்க சிந்திக்கணும், சுயம் தெரிஞ்சிருக்கு தேவன் அழைச்சிருக்கிறார், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அழைச்சிருக்கிறார். நான் சுயம் நிற்கணும், நான் அவருடைய ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்திக்கணும். நாம் சிந்திச்சு நாம முன் வந்து நாம நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே சமயத்துல இந்த ரெண்டையுமே ஏதோ ஒரு சமயத்துல சேர்ந்துக்கிறாரு, அனுதினமும் சேர்ந்து டெய்லி கமிட்மெண்ட் இருக்கணும். டெய்லி காலை எழுந்திரிச்ச உடனே ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணணும், என் சிலுவை எங்க, என்னுடைய நுகம் எங்க, நான் எடுத்து என் சோதர மேல வைக்கணும். கண்டிப்பா ஏன்னா தூங்கும் போது கொஞ்சம் அது ரெண்டுல தான் இருக்கும். அது காலில் எழுந்திரிச்சுட்டு அதை அப்படியே ரெண்டு விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற விஷயங்கள்ல போற. ஒருவேளை எல்லாம் ஒற்றுமையை சொல்லலாம், இது ரெண்டு அனுபவங்கள், சுயத்தை வெறுக்கிற அனுபவங்களும் தேவனுடைய ஊழியத்துல நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிற அனுபவங்களும். ஒருவேளை இதெல்லாம் புரிஞ்சு சிலுவை எடுத்திருக்கிறேன், நுகம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஒற்றுமையை சொல்லலாம், எடுத்துட்டீங்களா, இப்படிதான் இருக்குது, வைக்காதீங்க இது வரைக்கும். ஆமா, மரண வரைக்கும் நீங்க கேட்டு ரொம்ப அருமையான விஷயம். சுயத்தை வெறுக்க முன் வந்து தேவனுடைய ஊழியத்துல இணைச்சு கொள்வதற்கு முடிவெடுத்த நிமிஷத்துல இருந்து சகோதர சகோதரிகளே, இது வந்து என்னன்னா நான் ஸ்டாப்பிங் ஒர்க், நெவர் எண்டிங் ஒர்க், அன்டில் டெத் அப்படின்னா மறிக்கிற தருணம் வரைக்குமே இதுல இருந்து ஓய்வு என்பது கிடையாது. கொஞ்சம் 3 வருஷம் சொன்னேன், என்ன 6 மாசம் கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன, எல்லா வேலை எல்லா தியாகம் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிள்ளைப்பாரு இந்த மாதிரி எல்லாம் இல்லது. இது ரொம்ப இந்த அழைப்புல ரொம்ப கஷ்டம் என்னன்னா, எல்லாமே செய்யலாம், 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எல்லாமே செய்யலாம். நீங்க வேணா முயற்சி பண்ணிருப்பாரு, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஈஸி. ஆனா சாகிற வரைக்கும் இருக்கிறது தான் என்ன, அதனாலதான் கிரீடம் சொல்ற குடும்ப போது அவர் சொல்லிட்டாரு, நீங்க எது வரைக்கும் உண்மையா இருந்தா தான் கிரீடம். அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா கான்ஸ்டன்சி அப்படின்னா நிலையான தன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுல இருக்கிறீங்களோ பரவாயில்லை, ஆனா அந்த அளவுல நிலையா தொடர்கிறீங்களா, இதுதான் ரொம்ப டெஸ்ட், இதுதான் ரொம்ப பெரிய சோதனையா நமக்கு அமையும். அப்போ மரண பரியந்தம் சுமக்க வேண்டிய அடையாளங்கள் இது, அனுபவங்கள் இது, இதெல்லாம் ஒற்றுமை என்று நாம சொல்லலாம். ஒருவேளை இது ரெண்டும் ஒப்பிடும் போது நமக்கு என்னென்ன வித்தியாசங்கள் வருது பாருங்க. முதல் வித்தியாசம் சகோதர சகோதரிகள், சிலுவை விஷயத்துல நாம சிந்திக்கும் போது மத்தையும் 10:38 வாசம், சிலுவை சுமக்கிற அனுபவங்கள், சுயத்தை வெறுக்கிற அனுபவங்களை பற்றி நாம சிந்திக்கும் போது அது எப்படிப்பட்ட அனுபவம்னா, மாத்திங்க மாத்திங்க, எப்படி இல்ல மறுபடியும் மாத்திங்க, தன் எனக்கு கேட்கல, அதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னா இது என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தன் சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிலுவை எடுத்திருக்கிறவருக்கு அந்த சிலுவை சொந்தம் அப்படின்னா அது வந்து யாருடைய சிலுவை, அவருடைய சிலுவை. ரொம்ப நல்ல வசனம் என்னன்னா, கர்த்தரேசு சொல்லும் போது என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா என் சிலுவை எடுங்க, அவர் சொல்லவே இல்லை. என் சிலுவைனா என் சுயத்தை நான் இருக்கிறது, அதுக்குள்ள நீங்க பங்கேற்க முடியாது. என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா உங்க சுயத்தை நீங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். அதன் மூலம் உங்களுக்கு வரும் சில என்னது அனுபவங்கள், கஷ்டங்கள், பாரங்கள். அப்ப என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட விவகாரம். சுயத்தை வெறுத்து பாடு அனுபவிக்கிறது தனித்தனி நபர்களுக்குள்ள தனித்தனியா நிறைவேறுகிற விஷயம். இன்னும் இதை விளக்கி சொன்னா, நீங்கள் சுயத்தை வெறுத்தா உங்களுக்கு சில துன்பங்கள் வரும் இல்லைங்களா, அது நீங்க தான் அனுபவிக்கும். தேவனும் பங்கேற்க மாட்டார், கர்த்தரேசுவும் பங்கேற்க மாட்டார், சகோதரர்கள் என்ன பண்ண முடியாது பங்கேற்க. ஆனா பிதாவாகிய தேவன் கர்த்தரேசு நீங்க அப்படி சுயம் வெறுத்து படுகிற பாடுகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய பிள்ளை என் சித்தம் செய்வதற்காக தன் சுய சித்தத்தை வெறுத்ததுனால இவ்வளவு பாடுகள் பட்டுட்டு இருக்கு, இன்னும் படுவோம் அது அனுமதிச்சுடுவாங்க. ஆனா அந்த அனுபவங்களுக்குள்ள போறது என்னவோ, நீங்களும் நாம அநேக தருணங்கள் அந்த அனுபவங்களை கூட இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சுக்கொள்ள முடியாத சூழல்தான் இருக்கும். இது தனிப்பட்ட ஒரு அனுபவம் தான், இது நம்ம தான் எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்று சொல்லித்தான் ஒப்பு கொடுத்துட்டோம் வந்துட்டோம். தற்போது இந்த போட்டிகளே தனியா இருக்கிறோமே, தனியா எதிர்கொள்றோமே, தனியா சுமக்கிறோமே, நினைக்காதீங்க. இது தனியாத்தான் சுமக்கணும், நீங்க தான் எதிர்கொண்டாகணும், நீங்க தான் மேற்கொள்ளணும், உங்களுக்குள்ள நீங்களே தான் செய்யணும். ஆனால் தேவனுடைய பலப்படுத்துதல் இருக்கும், அவங்க ஆவியில அவங்க நம்மை பலப்படுத்துவாங்க, இதெல்லாம் செய்யணும். இது தனிப்பட்ட அனுபவம். ஆனா நுக சுமக்கிறது அப்படி இல்லை. நுக சுமக்கும் போது கர்த்தர் சொல்றாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகம் நீங்க சுமங்க. அப்படின்னா என் நுகத்துல என்னோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. நுகம்னாவே என்ன வார்த்தை வருதுன்னா, ஜூகோ என்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து யோ, அது தமிழ்ல நுகம் வருது. ஜூகோஸ்னா என்ன அப்படின்னா, கப்ளிங், ஜோடி, ஜோடினா மினிமம் எவ்வளோ, குறைந்தபட்சம். நுகம் என்கிற அடிப்படையான வார்த்தையுடைய அர்த்தமே என்னன்னா, குறைஞ்சது ரெண்டு இணைஞ்சு சுமக்கிறது. மேலே எவ்வளோ வேணா போகலாம், குதிரை இல்லை பார்க்கலாம், 4 குதிரை 8 குதிரை, ஆனால் குறைஞ்சது ரெண்டு இணையும். அப்படின்னா என்னன்னா, நுகம் என்பதே என்னன்னா பாரம் சுமக்கிறது தான், தனியா இல்லை, மற்றவங்களோட சேர்ந்து பகிர்ந்து. அருமையான விஷயம் வருது பாருங்க, தேவனுடைய ஊழியத்துல நம்முடைய பங்கு செய்வது என்பது எந்த ஒரு புருஷத்தையும் தனியா செய்ய முடியாது. அந்த ஊழியம் என்பது பறந்து விரிஞ்ச ஒரு வார்த்தை, அதுல நம்மளுது ஒரு சின்ன பங்கா இருக்கலாம், மற்ற அனைத்து பங்கும் இருக்குது. அப்போ இந்த ஊழியத்தை நாம சுமப்பது தாங்குவது என்பது உடன் சகோதர சகோதரிகளோடு இணைஞ்சுதான் நாம செய்ய முடியும். இதுல வந்து தனியா நாம சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை, முடியாது. அதான் வசனம் கலாத்தியர் 6:2 வாசிக்கும் போது வாசிங்க, பாருங்க அங்கேயும் அந்த பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்குது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேவனுடைய ஊழியத்துல தனியா நாம நின்று சுயமா எதுவும் செய்ய முடியாது. உடன் பரிசுத்தவான்களோடு நாம் இணைஞ்சுதான் அவர்களுடைய பங்கோடு நம்முடைய பங்கை செய்ய முடியுங்கிற ஒரு சிந்தை நம்ம மனசுல வேறு ஒன்றுச்சுன்னா பிரச்சனைகளுக்கு இடமில்லை. அவங்க பங்குக்கு இடம் கொடுப்போம், நம்ம பங்குக்கு அவர்கள் இடம் கொடுத்தோம் கேட்டுக்கொள்வோம், ஒருங்கிணைஞ்சிடுவோம். அவர் வேலை அவர் செய்யணும், என் வேலையை நான் செய்யணும், அது அவருடைய பங்கு, இது என் பங்கு. கண்டிப்பா தேவனுடைய ஊழியம் அது எந்த ஊழியமா இருக்கும், அலருடைய ஊழியமா, பரிசுத்தவான்கள் பக்தி திருப்தி அடைவதற்கேற்ற ஊழியமா, என்ன மாதிரி ஊழியம் எடுத்துக்கொள்ளும். வேலை நான் என் பங்கு செய்யறேன்னா நான் மனசுல புரிஞ்சுக்கணும், என் சகோதர சகோதரிகள் இல்லாம அவங்க பங்கு இல்லாம நானாக செய்ய முடியாது, நான் அவங்களோடு சேர்ந்துதான் செய்யணும். அந்த மைண்டுக்கு வரும் இது ஒரு முறை வித்தியாசம். அப்படின்னா என்ன, ரெண்டாவது வித்தியாசம் போனா, அப்ப சிலுவையை நல்லா புரிந்து காமிச்சீங்கன்னா சுயம் வெறுத்து படுகிற பாடுகள் அனுபவங்கள் பற்றி சிந்திச்சோம்னா இந்த சுயம் வெறுக்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த முடிவு மாத்திரமே சார்ந்தது, வேற இன்னொருத்தவங்களுடைய முடிவுக்கு கொஞ்சம் கூட நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க கவனம் கொடுக்க அவசியமே கிடையாது. இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் இடத்துல நீங்க உடன்படிக்கையை செஞ்சுட்டீங்க, அவர் சித்தம் செய்வதற்கு நீங்க உங்க சித்தத்தை உங்க சொந்த முடிவுனால எந்த அளவுக்கு வேணா தியாகம் பண்ண முடியும். உங்களுடைய தியாகம் பார்த்து நான் கேட்க முடியாது, ஏன் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, எனக்கு ரைட்டே கிடையாது, அது உங்க சுயம். அப்படின்னா என்னன்னா சுயம் வெறுக்கிறதுல ஒரு பெரிய சாத்தியம் என்ன தெரியுங்களா, முழு சுயாதீனம் தேவன் கொடுத்திருக்கிறார், அது உன்னது, அது உங்களது. நீங்களாம் முடிவெடுத்து எந்த அளவுக்கு நீங்க போகணுமோ போங்க, அதுல ஒன்னே ஒன்று தான் வெளிப்படும், தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் வைராக்கியம். அதிகமான தியாகம் பண்றீங்க, யாரும் சிந்திச்சு பார்க்க முடியாத தியாகம் பண்றீங்க, தொடர்ந்து பண்றீங்க, நிலைச்சு நிக்கிறீங்க, நல்லது. அது அவ்வளவு அன்பு நீங்க தேவனுக்காக வச்சிருக்கு. இதுல நீங்க யாரையும் துன்பப்படுத்தல, யாரையும் பாதிக்கிறது இல்லைன்னு கேட்கும். அப்படின்னா என்னன்னா இந்த சுயம் வெறுக்கிறதுல வேணா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், உங்களுடைய தனித்தன்மையை நீங்க சாமிக்கலாம், அதனால யாருக்கும் இடரல் கிடையாது. நான் படிக்கல, நான் திருமணம் பண்ணல, நான் குழந்தைகள் கிட்டத்துல குடும்பம் ஏற்படுத்தி போகல, நான் கவர்மெண்ட் ஜாப் மேல எனக்கு சொந்த வீடு வேணாம், நான் விவரிச்சிருக்கிறேன், என்ன முடிவுனா நீங்கள் இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணும். இதுல உங்கள் தனித்தன்மை நீங்க காமிக்கலாம், அதனால யாராவது இடம் அடைஞ்சா அவங்கதான் பணமாகும். ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள விஷயம், உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, உங்கள் தனித்தன்மை காமிக்கலாம். இதுல நீங்க யாரையும் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகலாம், தைரியமா செய்யும். ஆனா அப்படி இல்லை, தேவனுடைய ஊழியம் என்று வந்தா தான் பார்த்தோம், நீங்க மாத்திரம் இல்ல உங்களோட உடன் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்துல முடிவுகள் என்பது அதனால உங்க முடிவு மாத்திரம் இல்ல, மற்றவங்க எல்லாருடைய முடிவு இணைஞ்சிருக்குதுங்கிறத மாறுதார். தேவனுடைய ஊழியத்துல உங்க தனித்தன்மைக்கு நீங்க போராடாதீங்க, போராடக்கூடாது, அது ராங், அது தப்பு. ஏன்னா அது கர்த்தருடைய ஊழியம், முதல்ல அவருடைய பங்கு இருக்குது, அப்போஸ்தலருடைய பங்கு இருக்குது, தொடர்ந்து வந்த பரிசுத்தவான்கள் பங்கு, இன்னைக்கு உங்களோட உங்கள் மத்தியில் இருக்கிற மற்ற பரிசுத்தவான்கள் பங்கு இருக்குது. சிந்திங்க,
ஒருவேளை அவங்களுடைய முடிவோடு உங்களுடைய முடிவுகள் இசைந்திருந்தா மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணு. ஏன்னா இது அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைச்சு கொடுத்து முன்னேறி போகிற ஒரு ஊழியம். இதுல தனித்தன்மையை நம்ம காண்பிக்கிறதுக்கு முயற்சிக்க முடியாது. எவ்வளோ அருமையான கருத்துக்கள் நமக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ அப்போ ஏன்னா நிறைய சமயங்கள்ல நமக்குள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுல வரும்னா இந்த விஷயத்தை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில சில விஷயங்களும் சுயாதீனம் இருக்கும், தனித்தன்மை காண்பிக்கலாம், அதுல தாராளமா நிக்கலாம், அதுல நின்னா தப்பே கிடையாது. ஆனா அதே ஒரு கோணத்தை எங்க செலுத்திடுவோம்? ஊழியத்துல வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஊழியம் அப்படி ஏறெடுக்கப்படுறதே கிடையாது, அது நுக்கம் பகிர்ந்து தான் செய்யணும். இதெல்லாம் பிடி பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிய வருது சகோதர சகோதரி. முகம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியம். மற்ற 10 முகத்துக்கு வாசிங்க, 3வது வித்தியாசம், முகம் எடுக்க வேண்டிய பண்ணிக்கணும் சிலுவை. சிலுவை எடுக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? பாருங்க, சிலுவை பத்தி பார்க்கும்போது அது தனிப்பட்ட விஷயம், அது தனிப்பட்ட முடிவுகளை சம்பந்தப்பட்டு இருக்கு. உங்கள் தனித்தன்மையை எந்த அளவுக்கு வேணா காமிக்கலாம் என்று சொல்லும் போது அடுத்த விஷயம் என்னன்னா, அது ஏன் நாம செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அப்படின்னா பாத்திர நல்லனா தகுதி ஏற்றுவோடு கூட என்று நமக்கு வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆளுமை, மகிமை, கனம், கர்த்தர் இயேசுவோடு கூட என்று சொல்லித்தான் நமக்கு எல்லா வாக்குத்தத்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் தகுதியானவங்கன்னு உங்களை நீங்க நிரூபிக்கணும்னா உங்க வாழ்க்கையில நாங்க பார்ப்போம் சிலுவை இருக்கணும். அதான் வசனம், தன் சிலுவை எடுத்துட்டு சுமக்காதவன் எனக்கு அப்படின்னா சிலுவை ஏன் எடுக்கிறோம்? ஏன் வந்து நம்ம சுயத்தை நிறுத்தணும்? ஏன் சுயம் நிறுத்து பாடுபடணும், கஷ்டப்படணும்? ஏன் சாக்ரிஃபைஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் என்று கேட்டா, அப்பதான் நீங்க என்னோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு பாத்திரவான்கள். நீங்கள் பாத்திரவான்கள்னா தகுதியானவங்க நிரூபிச்சு காமிங்க. அப்பா நான் எப்படி நிரூபிக்கிறது? என் சித்தம் செய்வதற்காக உன் சித்தம் விட்டு காமி. இதுதான் தேவன் சொல்றார். அவங்க சிலுவை சுயம் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் வருது. ஜீவ கிரீடம், அழியாமை என்றதெல்லாம் பேசுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் சுதம் தரிக்கணும் என்று சொன்னா டெய்லி இது இந்த அக்கௌண்ட் வந்து நிரம்பிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்ன தியாகம் பண்ணி தேவ சித்தத்துக்காக சரீரத்துல சிந்தையில இருதயத்தின் நினைவுகள்ல என்ன தியாகம் இன்னைக்கு பண்ணி எவ்வளவு பண்ணீங்க? நாளைக்கு எவ்வளவு பண்ணுவீங்க? இந்த அக்கௌண்ட் ரெகுலரா இருந்தது சாக்ரிஃபைஸ் பலி ஆகிறது அனுதினமும் மறிக்கிறது இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். அதுதான் தேவனுக்கு முன்பு உங்களை நிரூபிக்கும். தேவன் பார்ப்பாங்க என் பிள்ளை என் சித்தம் செய்வதற்கு தன்னுடைய சித்தம் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சா, இவ்வளோ கஷ்டமா, அப்போ என் பிள்ளைக்கு என் மேல இவ்வளோ அன்பா, அதுதான் நிரூபணும். சிலுவை சுமக்கிறதுல சுயம் சுதந்திரம் இருக்குது, சுயாதீனம் இருக்குது, எவ்வளவுனா செய்யலாம் செய்யணும். ஏன்னா அதுதான் நம்ம தேவனுக்கு முன்பு நிரூபிச்சு காமிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, எங்கேயாவது அனுதினம் யார் மத்தியிலேயாவது யார் முன்பாவது இந்த வேலையிலாவது நம்முடைய சுயத்தை கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறோம். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நுகம் நம்ம ஏன் சுமக்குறோம்னா, பாருங்க, மாடுகள் மேல நுகம் வச்சா அது நிலத்தை உழுது நிலத்துல பயிரிட்டு ஏற்ற தன்னத்துல கனிகள் பாருங்களாம். இப்போ நுகம் ஏன் சுமக்கணும் அப்படின்னு சொன்னா பலன் தருவதுக்கு. கர்த்தரேசு சொல்றார் இல்லைங்களா, நான் திராட்சை செடி, இது கொடிகள், நீங்க எங்களை எப்படிப்பட்ட கொடிகளா இருக்கணும், தண்ணி பலன் இருக்கணும், அது கூட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு கர்த்தரே சுமையான திராட்சை செடி இணைஞ்சிட்டோம் கொடிகளா, கொடிகள் கிட்ட தோட்டக்காரர் எதிர்பார்க்கறது அது கனி தரணும். அப்புறம் வந்து கொஞ்சம் போய் பார்த்தா அதிக கனி தரணும். கனிகள் இருக்கணும் நம்ம லைஃப்.
கனிகள் இருக்கணும்னா என்ன சொன்னோம், அதுதான் நவம் சுமத்திர அனுபவம். தேவனுடைய ஊழியங்கள் எத்தனையோ இருக்கு, ஏதாவது ஒண்ணு இல்ல, எந்த அளவிலாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ஈடுபடுத்தியே தான் ஈடுபடுத்துவது. நீங்கள் கனித்தருகிறவர்களாக தேவன் பார்வையில காணப்படுவதற்காக எந்த விதத்துல கனி தந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் நாம அங்க சிந்திக்கணும். சகோதர சகோதரிகளே, சகோதரிகள் நிறைய ஊழியங்கள் சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குது ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தம் நமக்கு புரியுது. சுயம் இருக்கிறது இருக்கட்டும், கனி தரக்கூடிய பிரயாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒன்றன் பக்கத்துல இன்னொன்று இருந்துட்டு இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கை அந்த பொருத்தனை நிறைவு செய்கிற ஒரு வாழ்க்கையாக அங்க இருக்கும். கடைசியா ஒரு வித்தியாசம் பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகளே, சிலுவைய சுமப்பது என்ன மாதிரி அனுபவத்துக்குள்ள வழி நடத்தும், நுகம் சுமப்பது என்ன மாதிரி அனுபவத்துக்குள்ள வழி நடத்தும்னா, ஒரு கற்பனையில சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் இயேசுவினுடைய நாட்கள்ல நீங்க வாழ்கிறவங்களாம் நினைச்சு கொள்ளுங்க. உங்களை சொன்ன பாயிண்ட் உள்வாங்கீங்களா, என்ன சொல்ல உங்க மனதளவுல போயிடுங்க. கிபி 33 முன்னாடி பின்னாடி போயிடும். எருசலேமிலே இருக்கிற ஒரு மாதிரி நினைச்சுக்கோ. திடீர்னு உங்க கண் முன்னால ஒருத்தர் சிலுவை சுமந்துட்டு போறத பாக்குறீங்க. அவரு ஒரு யூதனா தான் இருக்கும், என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்போ அவர் எங்க போறாரு? மறிக்க போறது ஓகே, ஆனா சந்திக்கப்பட்ட அது என்னது? பட் அப்போ ஒருத்தர் சிலுவை எடுத்துட்டு போறது கர்த்தர் இயேசுவின் நாட்கள்ல யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா மீனிங் என்னன்னா, அவர் எங்க போறாரு? என்ன அர்த்தம் நமக்கு வருதுன்னா, சுயம் வெறுக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டீங்களா, சாப போறீங்க. அந்த சாதல் அந்த மரணம் ஒவ்வொரு நாள் உங்கள நிறைவேறும். சங்கீதம் 116:15 மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையான அந்த மரணம் இருக்கணும் உங்க வாழ்க்கையில. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, ஐ ஆம் டையிங் டெய்லி, நான் அனுதினம் சாகிறேன். சகோதர சகோதரிகளே, சுயத்தை வெறுப்பதுக்கு முன் வந்துட்டேன்னு சொன்ன வகுப்பாடுல நீங்க இருந்தீங்கன்னா, அனுதினம் இந்த சாகிறது இருக்கும். பாருங்க, ஒரு விதமான அனுபவம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வலி ஆகுவீங்க, செத்துட்டு இருப்பீங்க. நீங்க சிலுவை சுமக்கிற அனுபவம் கண்டிப்பா அது நடக்கும். ஒரு உண்மையான புது சக்தி பத்தி நிறைய கோணத்துல படிக்கும் போது, உண்மையான அர்ப்பணிப்பின் ஜீவியை மாறணும்னா சீக்கிரத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காது. என் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா 80 இருக்கும் அப்படின்னு இருக்குன்னு வைங்க, ஆனா அப்படி இருந்தவங்க நீங்க புது சக்தி ஆகி ஒரு உண்மையான புதிய சக்தியின் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க 60 செத்துருவீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் என்ன, உங்கள் சரீரம் பலன் எல்லாம் அருமையா பயன்படும். தேவனுடைய பலி பீடத்துல அருமையா எரிஞ்சிட்டு இருக்கும். சீக்கிரத்துல பலி ஆகணும், சீக்கிரத்துல இந்த மரணம் நோக்கிப்போம். உண்மை இது ரொம்ப ரொம்ப உண்மை. 12 அப்போஸ்தலர்கள் எடுங்க, ஒருத்தருக்கு தான் ஒரு ரொம்ப பெரிய கிருபை இருந்துச்சு. அப்போ வந்து யோவான் கிட்டத்தட்ட ஒரு இருந்தார், 9 வரைக்கும் இருந்தார். ஆனா 11 அப்போஸ்தலர்கள் வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க, உண்மையான பலி இருக்கீங்க எப்படின்னு. எல்லாமே ரொம்ப ஷார்ட் இருக்கு, 60, 50, 30. சுவிசேஷகத்தின் பரிசுத்தவான்கள் எடுத்துக்காட்டா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வைட்டாலிட்டி, அந்த ஜீவன், அந்த சக்தி, அந்த பலன் உண்மையா அநேக தியாகங்களுக்குள்ள போகும் பொழுது சீக்கிரமா நிறையமாய் கேட்கும். அப்போ சிலுவை சுமக்கிறதுனா மறிக்கிறது நிஜத்துல நம்ம சரீரத்துல நடக்கும். சகோதர சகோதரிகளே, சிந்தையில நடக்கும். நாளுக்கு நாள் ஆரோக்கியம், செழிப்பு இருக்க வாய்ப்பு. ஆனா அதே வேளையில இந்த நுகம் சுமக்கிறது பத்தி சிந்திச்சீங்கன்னா, அது நுகா சுமக்கிறவங்க எங்க போறாங்கன்னு சொல்ல முடியாது, மறிக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. எங்க போறாங்க? நுகம் சுமக்கிற அனுபவங்கள், வேலை செய்ய போறாங்க. அப்புறம் நுகம் சுமக்கிறது என்னன்னா, நம்மை ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஏழைகளுக்குள்ள நம்மை உட்படுத்தும் முகம் சுமக்கிற அனுபவம். பாருங்க, சிலுவை சுமக்கிறது வந்து நம்ம ஜீவன்ல மறிச்சுட்டே போவோம். நுகம் சுமக்கிறது வந்து மற்றவங்களுக்கு நாம ஜீவன் என்ன பண்ணிட்டு இருப்போம், கொடுத்துட்டு இருப்போம், கொடுத்துட்டு இருக்கிற அனுபவமாக அது. இதெல்லாம் நாம இந்த இரண்டு விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்கே நம்ம பாட்டுக்குரிய ஒரு ஒப்பிடுதல் சகோதரர். இப்ப மேற்கொண்டு சிலுவை சுமப்பது பற்றியும் நுகம் சுமப்பது பற்றியும் அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் சிந்தித்து சிந்திச்சு பார்க்கலாம். மறுபடியும் நான் அதுக்கே வரேன். சிலுவை சுமப்பது சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்துல நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது சுயத்தை வெறுத்து பாடுபடுகிற அனுபவங்களுக்கு முடிவு எடுத்துட்டோம். ஆனா உண்மையிலேயே இந்த எடுத்துட்ட முடிவுகள் எந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள வலி அல்லது வேதனைகளுக்குள்ள நம்மை நடத்தும் என்று தேவன் நமக்கு முழுக்க என்ன பண்ண மாட்டாரு, காமிக்க மாட்டார். எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த முடிவு சரீரத்துல எனக்கு வழி தரப்போகுது, எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த முடிவு இருதயத்துல எனக்கு வழி தரப்போகுது, தேவன் எல்லாவற்றையும் தெளிவா காண்பிச்சு உங்களை அழைப்புக்குள்ள அழைக்கிறது கிடையாது. அப்படி அவர் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருவேளை அந்த முடிவு எடுக்கிற தருணத்திலேயே இந்த சுயத்தை வெறுக்க நீங்க எடுத்த முடிவுனால இந்தந்த வழியெல்லாம் நீங்க சந்திப்பீங்க, எதிர்கொள்வீங்க. தேவன் காமிச்சிருந்தா நம்ம தொடர்ந்து இதுக்குள்ள வருவதற்கு தைரியம். தேவன் ஆரம்பத்துல மறைச்சிடுறோம் அப்படின்னா என்னன்னா, இந்த அழைப்புக்குள்ள நம்ம நுழைஞ்ச ஆரம்ப கட்டத்துல இந்த எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுவோம் நமக்கு தெரியாது. தேவன் காண்பிக்கிறது இல்ல கிருபையா, ஏன்னா பயந்துடுவோம், சோர்ந்துடுவோம். ஆனா போக போக தேவன் ஆவிப்பான். நிறைய வாங்கிருக்கோம் நம்ம எல்லாருமே, நிறைய வாங்கிருக்கோம், ரொம்ப நிறையவே வாங்கிருக்கோம். இருதயத்துல எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு பாரம் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு தனிமை, எவ்வளவு வேதனை, எவ்வளோ தெளிவில்லாத சூழ்நிலை, அதெல்லாம் என்னன்னா சுயம் இருப்பதுல நம்ம படம் போகிற விஷயங்கள். போக போக தேவன் இது அதிகரிக்க செய்வாங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், மறந்துட வேண்டாம். சுயத்தை வெறுத்து பாடு அனுபவத்துக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல இருந்தது பார்க்கலாம், போக போக அது அதிகமாகும். இயேசு வாழ்க்கையே கூட பாரு, அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பெரிய பெரிய கூட்டம், சந்தோஷமா தான் கேட்டாங்க. இவர் மாதிரி யாரும் பேசி நாங்க பார்க்கல. போக போக அவருக்கு வந்துட்ட எதிர்ப்புகள், அவர் மீது வந்துட்ட குற்றச்சாட்டுகள், அவரை தப்பா புரிஞ்சு கொண்டது, பரிசேயர் சதுசேயருடைய எதிர்ப்பு, யூதர்களுடைய எதிர்ப்பு, என்ன வழி தந்திருக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பார்க்கலாம். நிறைய தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைய பேரும் சகோதர சகோதரிகளை இதே மாதிரி அனுபவங்களுக்குள்ளதான் நாம போவோம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால நிறைய தீமை நம்மை பத்தி பேசுவதை நாம பார்க்க நேரிடும். நிறைய பேர் நம்மை தவறாகவே புரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் வழி நடக்கும். ஒருவேளை தீமைக்கு உங்களை பிரதிநிதிகளா பார்ப்பாங்க, உங்களை தப்பான கண்ணத்துல நியாயம் தீர்ப்பாங்க. இதெல்லாம் இந்த அழைப்புக்குள்ள நமக்கு இருக்கிற அனுபவங்கள். ஆனா மத்தைய 5:11 வாசிங்க, அதற்கு அதுக்கெல்லாம் நம்ம தேவனுக்கு நன்றி தான் சொல்லணும். ஆமா, அப்போ இந்த மாதிரி சுயம் வெறுக்கிறதுனால சரீரத்திலும் மனதளவிலும் உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த சமயங்கள உடல் சகோதர சகோதரிகள் மத்தியில துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் வசனம் இருக்கணும். அதே போல நுகம் சுமக்கிற விஷயம் அதனுடைய தன்மை சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஊழிய வாய்ப்பு, நம்ம தேவனுடைய கருத்துல அற்பமான ஒரு பாத்திரங்கள் தான். இருதயத்துல இருக்கட்டும், நாம் அவருடைய அடிமைகள், நமக்கு என்று எந்த விதமான சொந்த விருப்பங்கள் நோக்கங்கள் வேண்டாம். அவர் நியமித்த வேலை மாத்திரம் செய்வதற்கு நம்மை அங்கோ ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்துல உடன் சகோதரன் சகோதரிகளோடு இணைச்சே நாம இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மனசில் நாம புரிந்து கொள்ளணும். நெக்ஸ்ட், கர்த்தர் இயேசு தன்னுடைய நுகம் பத்தி சொல்லும் போது வசனம் வாசிங்க, 11 அதிகாரத்துல 29 மேல வாசி. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய ஊழியத்துல உடன் சகோதரர்களோடு இணைந்து நம்ம பிரயாசங்கள் மேற்கொள்ளணும். அப்படி ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எல்லாமே ரொம்ப மென்மையானது, லேசானது என்று சொல்லும் பொழுது, எந்த சூழல்ல எந்த விதத்துல இந்த ஊழியத்துல நாம இணைஞ்சிருந்தா அந்த ஊழியம் அதனுடைய பாரம் நமக்கு லகுவானதா இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். அது எந்த சூழல்ல எந்த நிலையில என்று கேட்டா, கலாத்தியர் 5:1 வாசி. பாருங்க, கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிற சுயாதீன நிலைமை, லிபர்டி இன் கிரைஸ்ட், வர்ணமே வேண்டாம். இது ஒரு பெரிய பொக்கிஷம் புது சக்திகளுக்கு. எப்பனா ஆவிக்கு ஏற்ற விதத்துல பயன்படுத்துகிற வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவன் தந்துட்ட அந்த சுயாதீன நிலைமை பயன்படுத்துங்க. யாருக்கும் எதுக்கும் நாம் அடிமைகள் இல்லை என்கிற உணர்வு இருந்து கர்த்தர் இயேசு நடத்துவார், இதா கண்காணிப்பார். அந்த வசனம், அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள் இருக்கைக்குள்ள இருக்கட்டும். இருந்துட்டு இந்த சுயாதீன நிலைமையில நம்மை காத்து கொண்டோம்னா இந்த ஒரு நுகம் ரொம்ப லகுவான நுகமாக இருக்கும். அதே சமயத்துல தேவையற்ற வேற நுகங்களுக்குள்ள நீங்க உங்களை உட்படுத்தாதீங்க. ஏன்னா லேவியராகவும் 26:13 இருக்குது, வாசிங்க. பாருங்க, தேவன் எப்ப நம்ம இந்த உலகத்துல இருந்து பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிச்சாங்களோ அப்பவே சில தேவையற்ற நுகங்களை முறிச்சிட்டாங்க. மறுபடியும் அறியாமையினால பலகீனத்தினால தேவன் முறிச்ச நுகங்களுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துறாரு, அது செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட், இந்த நுகம் சுமக்கிறதுல ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருங்க. நிறைய நுகம் இருக்குது, ஆனா எந்த நுகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அது உங்க கையில தேவன் விட்டுட்டார். நீங்க சில நுகங்கள் எடுக்கலாம், ஆனா நீங்க எதை விரும்பி எடுக்கிறீங்க அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஊமை இருக்கு இல்லையா, கல்யாண விருந்து பத்தின ஊமை, அதுல வாசிங்க யோவான் 21:15-17. ஆக்சுவலி அந்த கல்யாண விருந்து எதுக்கு அடையாளம், கல்யாண விருந்து எதுக்கு அடையாளம், இந்த சுவிசேஷத்தினுடைய பரம அழைப்பினுடைய அருமையான வாய்ப்பு, அதனுடைய ஆசிர்வாதங்கள் சுதந்திரிப்பிற்கான வாய்ப்பு. ஆனா அது அறிவிக்கப்பட்ட போது நிறைய பேரு சில விஷயம் சொன்னாங்க, வாசிங்க 15:17. 21 யோவான் 21:15-17 வாசிங்க, படிங்க படிங்க. மன்னிக்கணும். இதெல்லாம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, நுகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நுகம் பார்த்தோம், தேவனுக்கு அடுத்த ஊழியர்களில் நம்மை நாமாக முன் வந்து ஒப்பு கொடுத்து நம்ம பங்கு நிறைவேற்றுகிற ஒரு விஷயம் என்று. ஆனா இங்க பாக்குறோம், இந்த மாதிரி சிலர் போக்கு சொல்ல சொன்ன தொடர்ந்த ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வேற விதமான நுகத்துக்கு உட்பட்டவங்க. அப்படின்னு என்னன்னா, உங்களுடைய பூமி கடத்த வேலைகள், உங்களுக்கு குடும்பத்துக்கு அடுத்த பிரயாசங்கள் இதெல்லாம். அதாவது என்ன சொல்லலாம்னா, தேவன் இந்த யுகத்துல இந்த அழைப்புக்குள்ள உங்க சுயத்தை வெறுத்துட்டு ஒரு விசேஷமான ஊழியத்துக்குள்ள அழைச்சிருக்கிறார், மறந்துடாதீங்க. இந்த ஊழியத்துல உங்கள் பங்கு நிறைவேற்றாத படிக்கு வேற எந்த விதமான காரியங்களையும் உங்களை ஈடுபடுத்திடாதீங்க, கூடுமான மட்டும். அப்போ நுகம் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு நீங்க தான் புரிஞ்சுட்டு முன்னுரிமை கொடுக்கணும், எந்த வேலை செய்யலாம் எந்த வேலை செய்யக்கூடாது என்று சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நுகம் விஷயத்துல நீங்க புரிந்து கொள்ளுங்க. விசேஷம் அறுவடையின் வாய்ப்புகள் இன்னும் சொல்ல போனா ஒரு புது சூழல் உங்களுக்கு, சபையினுடைய ஊழிய வாய்ப்புகள் இருக்குது, அருமையான வாய்ப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன பங்கு உங்களால் செய்ய முடியுமோ சுத்த இருதயத்துல முழு பலத்துல முழு உற்சாகத்துல நீங்க செய்யுங்க, உங்களுடைய திறனுக்கு உட்பட்டு. இதுலயுமே நீங்க கவனக்குறைவா இருந்துட வேண்டாம், சாதாரணமா நீங்க பாத்துட வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஏறெடுக்கக்கூடிய அருமையான ஒரு நுகங்கள் சகோதர சகோதரிகள். எல்லாவற்றுக்கும் மேல இந்த நுகம் சுமக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் எப்படியும் இருக்கிறோம். ரொம்ப முக்கியம், இந்த நுகம் நம்ம எப்பதான் சுமந்து நிறைவேற்ற முடியும்னா, கர்த்தர் இயேசு தரிப்பிச்சு நமக்கு முன் உதாரணமா காண்பிச்ச அந்த தாழ்மை சாந்தம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். எந்த ஒரு ஊழியத்தை நாம நிறைவேற்ற முயற்சித்துட்டாலும் சாந்தமா செய்வோம். அப்படின்னா யாரையும் எந்த விதத்திலையும் புண்படுத்தாம பயப்படுத்தாம உபசாந்தமா அதே சமயத்துல மனதுல தாழ்மை தரித்துக் கொண்டு இதை நாம நிறைவேற்ற கடவோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதெல்லாம் நாம சொல்லலாம். ஸோ இந்த சுயம் இருக்கிற அனுபவங்கள், ஊழியத்துல நம்மை உட்படுத்தி கொள்ளுகிற அனுபவங்கள் என்று. கடைசியா ஒரு கேள்வி கேட்டு நாம நிறைவு செய்யலாம். ஏன் இந்த இரண்டு அடையாளங்களை நாம நம்ம வாழ்க்கையில சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கேட்டாங்க? இதன் மூலம் நிறைவேறக்கூடிய நோக்கம் என்ன? நம்ம ஏன் வந்து சுயத்தை வைக்கணும்? நாம ஏன் வந்து ஊழியத்திலையும் நம்மை உட்படுத்தி கொள்ளணும்? ஏன் இந்த ரெண்டு பாகமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவேறணும்? ஒரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 2:22. பாருங்க, கிரியைகளினால விசுவாசம் பூரணப்பட்டுச்சு. அதாவது விசுவாசம் கிரியைகள் பத்தி பேசும்போது யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்றார். என்னன்னா, கிரியைகளினால விசுவாசம் என்ன ஆகுது பாருங்க. அப்ப இந்த வசனத்துல ரெண்டு விஷயங்கள் பாக்குறோம், விசுவாசம் அப்புறம் கிரியை. இது ரெண்டுக்கும் உள்ள உறவு என்னன்னா, கிரியைகள்னால எது பூர்ணமாது? சரி, இப்ப டைட்டில் ரெண்டு விஷயம் சொன்னோம், சிலுவை நுகம். இப்போ அந்த தலைப்புல இருக்கிற ரெண்டு அடையாளங்களை இந்த வசனத்தில் இருக்கிற ரெண்டு அடையாளங்களோடு பொருத்தினா எது எது எதோடு பொருந்தும்? சிலுவை நுகம், சுயம் வெறுக்கிற அனுபவம், ஊழியத்துல ஈடுபடுத்துற அனுபவங்கள், கீழே விசுவாசம் கிரியை, எதாவது பொறுப்போம். சிலுவை கிரியை, நுகம் வந்து நுகம்னா கிரியை தான், வேலை தான், பிரயாசம் தான் அப்படின்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணலாம், நாம மேட்ச் பண்ணலாம். ஆனா விசுவாசம் தான் சிலுவை எப்படி மேட்ச் பண்ணீங்க? ரெண்டுக்கு ரெண்டு கொடுத்தீங்க, ஒண்ணு நல்லா மேட்ச் ஆயிடுச்சு, இன்னொன்னு அதோடு தான் மேட்ச் ஆகும், கரெக்டா? வாட்சிங்க, விசுவாசத்துக்கும் பலிக்கும் என்ன லிங்க் வாட்சிங்க நீங்க? பிலிப்பியர் 2:17 உங்கள் விசுவாசமாகவே ஆகி போயிருக்குது பலி. ஆரம்பத்துல கர்த்தர் இயேசுனுடைய பலி தான் நம்முடைய விசுவாசம். ஆனா போக போக அந்த பலியில இருக்குது நம்மளுடைய பங்கும் கூட, பலியின் சீரியம். இதுவே உங்களுடைய விசுவாசம் ஆயிடுச்சு. அப்போ விசுவாசம் பலியோடு தொடர்புள்ளதாக அங்க இருக்குது. அதனால தான் சொல்றோம் இப்ப கரெக்ட். அப்போ என்னன்னா, சிலுவைய விசுவாசத்துக்கும் நுகத்தை கிரியைக்கும் பொருத்தலாம். இப்ப பொருத்தும் போது அந்த சிலுவை நுகத்தை எடுத்து இந்த வசனத்துல போட்டு படி. கிரியைகளினால விசுவாசம் என்ன ஆகுது? பூரணம் ஆகுது. இப்போ அந்த கிரியை விசுவாசம் இடத்துல இந்த அடையாளங்கள் போடுங்க, போட்டு சொல்லுங்க. புரியல, விசுவாசம் எதோடு மேட்ச் பண்ணீங்க? சிலுவை இல்லைங்களா? அப்புறம் கிரியையை எதுக்கு மேட்ச் பண்ணீங்க? இப்ப அத ரெண்டையும் அப்படியே இந்த இடத்துல போடுங்க. இல்ல இல்ல, அந்த கடைசி பாத்திர மாத்திரம் போகாதீங்க. அதாவது கிரியைகளினால விசுவாசம் என்ன ஆகுது? நுகத்தினால உங்களுடைய சிலுவை என்ன ஆகுது? அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளுகிற பிரயாசங்கள், வேலைகள், ஊழியங்கள் மூலம் நீங்கள் செஞ்சிட்ட தியாகம் பலி என்ன ஆகுது? தொடர்ந்து பாருங்க. ஏன் இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா, முதல்ல இந்த அழைப்புக்குள்ள வந்தோடனே நீங்க சில தியாகங்கள் மேற்கொள்ளுவீங்க. பலி செலுத்துற முதல்ல நமக்கு என்ன மனசு தான் வரும்னா, தேவனுக்காக நான் என்ன பலி செலுத்துறேன், உடனே எதையாவது பலி செலுத்த துடிப்போம், செஞ்சிடுவோம் பலி. அது படிப்பார்களாம், அது குடும்ப வாழ்க்கை நாட்டு வாதங்களா இருக்கலாம், வாழ்க்கையினுடைய மற்ற சௌகாரியங்கள், ஏதோ ஒரு பலி செலுத்துவோம். ஆனா அந்த பலி எப்போ தேவன் பார்வையில பூரணம் ஆகுது அப்படின்னா, பயனுள்ளது ஆகுது அப்படின்னா, அந்த பலியின் இடத்துல ஏதாவது என்ன வந்து உட்காரணும், என்ன வந்து வேலைகள், பிரயாசங்கள், ஊழியங்கள் வரணும். உதாரணத்துக்கு நான் வந்து மேற்படிப்பு தியாகம் பண்றேன் தேவனுக்காக, டைம் இல்லை, நல்லது. குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நான் தியாகம் பண்றேன், டைம் இல்லை, நல்லது. என்னுடைய பணம், செல்வம் விரயமாகாமல் இருக்கும்படிக்கு எனக்கு இந்த நியாயமான ஆசைகள், சௌகரியமான வீடு வசதிகள் எல்லாம் தியாகம் பண்றேன், நல்லது. நான் யாருக்கும் அடிமையாக விரும்பல, ரொம்ப சுதந்திரமா இருந்து தேவனுக்கு ஊழியர் செய்ய விரும்பி வந்த கவர்மெண்ட் ஜாபு தியாகம் பண்ணேன், நல்லது. இதெல்லாம் நீங்கள் தேவன் மேல வச்ச வைராக்கியத்துல செய்யற வழிகள், தியாகங்கள். ஆனால் இதெல்லாம் எப்பத்தான் தேவன் பூர்ணமான பலியா பாப்பாரு, பயன்பட்ட பலியா பாப்பாருனா, இவ்வளோ தியாகம் செஞ்சீங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தியாகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், உங்களுக்கு நிறைய பணம் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும். குட், இது வச்சு என்ன பண்றீங்க தேவனுக்காக? இல்ல சார், இதைத்தான் நாங்க தேவனுக்காக செஞ்சோம், அப்படித்தான் நிறைய பதில் வருது. சரி, இது வேண்டாம்னு சொன்னீங்களே, இது வேண்டாம்னு விட்டீங்களே, இது வேண்டாம்னு விட்டீங்களே, சரி இப்ப தேவனுக்காக என்ன பண்றீங்க? இல்ல சார், அதே நான் தேவனுக்காக தான் செஞ்சேன். இல்ல இல்ல சார, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைச்சிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தியாகம் பண்றேன்னு சொல்லி தூக்கி போட்டீங்க இல்லையா? ஆமா, இப்போ வாழ்க்கையில ஒரு பெரிய எச்சிடம் இருக்குல்ல, அதுல என்ன பண்றீங்க தேவனுக்காக? இல்ல முதலாம், இதெல்லாம் தான் யாருக்காக செஞ்சேன். இல்ல பாத்தீங்களா, என்னன்னா கிரியைகளினால விசுவாசம் பூர்ணமாகும். இதெல்லாம் தியாகம் பண்ண சண்டே வரேன் எக்லீசியா, வீக் டேஸ்ல எக்லீசியா வரேன், எங்கேயாவது அப்படின்னா வேலைக்கு போற. அதுக்கு நீங்க காலேஜ் போயிட்டே போகலாம், நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டே சண்டே வீக் டேஸ் கன்வென்ஷன் அதெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு இதெல்லாம் செய்யலாம். புரியுதுங்களா? ஒரு தியாகம் ஒரு பலி நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு என்று செஞ்சோம்னா ஒரு பெரிய வெற்றிடம் உண்டு பண்ணிடுவோம், வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த வாய்ப்புகள்ல தேவன் கடுத்த ஊழியம், சத்தியத்துக்கு அடுத்த ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு அடுத்த பிரயாசம் என்ன நீங்க வைக்கிறீங்க, அதுதான் நீங்க செஞ்ச தியாகத்தை தேவன் பார்வையில பூர்ணம். நிறைய சமயங்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த வசனம் தான் சொல்லுது, ஏன் கர்த்தர் ஏற்று இந்த ரெண்டையும் இப்படி அழகா சொன்னார். முதல் விஷயம், ஒரு வரையிலும் சொன்னா நீங்கள் எதையாவது தியாகம் பண்ணாதான் தேவனுடைய வேலைய எடுக்க முடியும் பாத்தீங்களா. அப்ப தேவனுடைய வேலையை எடுக்கணும்னா நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிதான் ஆகணும். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இன்னிப்பெண்ணு சொல்லுது. அப்படி இருந்தது. அப்போ ஏன் இது ரெண்டும் நாம எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில? நம்ம வாழ்க்கையில சுயத்தை வெறுத்து அதன் மூலம் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பங்களின் மூலமா தேவனுக்கு பிரியமான பலன் கனிகள் நம்ம வாழ்க்கையில நாம கொடுக்கணும். அப்பதான் தேவன் நம்மை அங்கீகரித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளுக்கு நம்மை உரியவங்களா ஆக்க முடியும். சகோதரிகளே, வேலை கட்ட இயேசு தம்முடைய சிஷ்யர்கள் கிட்ட கேட்டுக்கொண்டோடைய நோக்கம் இதை புரியும். நீங்க என்னுடைய சிஷ்யர்கள் தான், உங்க வாழ்க்கையில சுயம் இருக்கிற அனுபவங்கள் இருக்கட்டும், உங்களுடைய சிஷ்யர்கள் தான் உங்க வாழ்க்கையில நீங்கள் நுகம் எடுக்கிற அதாவது ஊழியத்துல ஈடுபடுத்துகிற அந்த அனுபவங்கள் இருக்கட்டும். இந்த இரண்டு அனுபவங்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு ஆளுக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். இந்த பாடையில தேவன் நம்மை மேன்மேலும் நடத்த தேவசாமி வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
நன்றி பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நல்ல நாளிலும் சகோதரம் கூட நல்ல ஒரு